الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: سبعة يظلهم الله يوم لا ظل إلا ظله: إمام عادل، وشاب نشأ في عبادة الله، إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்குகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்னென்று உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்று வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை தன் வாழ்வில் எடுத்து நடக்குமாறு கட்டளை விட்டுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்தும் இவைகளை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏத்திகாஃபையும் ஞாபகமூட்டியவர்களாக இந்த மேலான நல்லமலில் நாம் அனைவரும் ஈடுபடுவோமாக. சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்று மிக முக்கியமான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் முஸ்லீம்கள் நசிக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் அடக்குதலுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லா பக்கத்தாலும் முஸ்லீம்கள் நோவினைக்கு ஆளாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய எதிர்வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முஸ்லீம்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், பண்பாடுகள், நல்ல கலாச்சாரங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பலரும் பேசிய வண்ணம் இருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரம் என்பது உண்மையான ஆட்சியாளன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். ஆட்சியை கொடுப்பவனும் அவன், ஆட்சியை எடுப்பவனும் அவன், முழு உலகத்துக்கும் சொந்தக்கான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்பதை முதலில் நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். வாயால் சொன்னாலும் அது உள்ளத்துக்கு இன்னும் போதிய அளவு வரவில்லை. கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களாகிய நாம், ஈமான் உள்ள நாம், அல்லாஹ்வை நம்பிய நாம் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எம் மனைவி வழி நடத்துபவன் அல்லாஹ், ரிசுக்கு தருபவன் அல்லாஹ், கொடுப்பவன் அல்லாஹ், தடுப்பவன் அல்லாஹ் என்பதையெல்லாம் நாம் அடிக்கடி பேச வேண்டிய கேட்க வேண்டிய தேவை மக்கள் இருக்கின்றது. என்றால் இந்த உலகத்தில் பலரும் நினைக்கிறார்கள், பலரும் சிந்திக்கிறார்கள், பலரும் யோசிக்கிறார்கள். ஒன்றுதான், இவர்கள் இருந்தால் எமது எல்லா தேவைகளும் பூர்த்தியாக்கப்படும், அல்லது அவர் இருந்தால் இதைவிட நல்ல ஒரு ஆட்சி எதிர்பார்க்கலாம், அல்லது இரண்டுமில்ல இன்னொருவர் வந்தால் நல்லாக இருக்கலாம், அவரை கொண்டு இது நடக்கலாம், இவரை கொண்டு இது நடக்கலாம் என்பதெல்லாம் நாம் கற்பனை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நிலைமைகளை உருவாக்குவான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். எங்களுடைய அமல், எங்களுடைய நல்ல செயல்கள், நல்ல இபாதத்துகள், நல்ல பண்புகள், நல்ல கலாச்சாரங்கள் வானத்துக்கு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம்தான் உலகத்தில் நல்ல நிலைமைகள் உருவாகும். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது ஜினா விபச்சாரம், அதேபோன்று ஹம்ரு மதுபானம், இதே போன்று அளவு நிர்வையில் மோசடி எங்க நடக்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது அல்லாஹ் அந்த உம்மத்தை சோதிப்பான். யார கொண்டால் அந்த ஆட்சியாளர்கள் மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் உருவாக்குவான். எனவே நல்ல ஆட்சி உருவாக வேண்டும், நல்லவர்கள் இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அதுக்கு முதலாவது பொறுப்பை நானும் நீங்களும் தான் எடுக்க வேண்டும். எங்களுடைய துஆக்களும் எங்களுடைய நல்ல சிபத்துகளும் நல்ல அமல்களும் தான் நல்லாட்சியை உருவாக்கும். நல்லாட்சியை உருவாக்குவதற்கு கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமலை முதலாவது சீராக்க வேண்டும். இரண்டாவது, எமது அகீதா, எமது கொள்கை, எமது கோட்பாடு என்ன? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், குல் இல்லாஹும்ம, குல் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரும் ஆட்சியாளர் அல்லாஹ். தில்கல் அய்யாம் நுஜாவிலுஹா பைன நாஸ், இந்த ஆட்சி அதிகாரத்தை நாம் கைமாற வைப்போம். இன்றைக்கு ஒரு சாரார் என்றால் நாளைக்கு இன்னொரு சாரார், இன்றைக்கு ஆட்சி பணத்தில் இருப்பவன் நாளைக்கு ஜெயிலில் இருப்பான், நாளைக்கு இன்று ஜெயிலில் உள்ளவன் நாளைக்கு ஆட்சி பணத்துக்கு வருவான். இது உலக வரலாறு. உலக வரலாறு நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டும் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். பலரை கண்டிருக்கிறோம். இரவு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், அவர் திடீரென ராணுவ புரட்சி மூலமாக அவர் துரத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் உள்ளவர் கொஞ்ச காலம் சிறையில் இருந்து விட்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், நபியே நீங்க சொல்லுங்க, மாலிகுல் முல்க் அல்லாஹ், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் உண்மையான ஆட்சியாளன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், துஉத்துல் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவர்களுக்கு இந்த ஆட்சியை, வதன்ஜுல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சி நீ பிடுங்கி எடுக்கிறாய். அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான். நஸான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அரபியில, நஸா என்ற வார்த்தைக்கு சொல்வார்கள் ஒரு பல்லை கலட்டும் பொழுது எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, எவ்வளவு உறுதியாக இருக்கின்றது பல்லு, உடம்போடு சேர்ந்து பின்னி பிணைந்து அது உறுதியாகத்தான் இருக்கின்றது. அதை கலட்டுகிறார்கள். அல்ல ஆட்சிக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை இதுதான். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எவ்வளவு பலமான ஆட்சியாக இருக்கலாம், உங்களுக்கு மூணில் ரெண்டு இருக்கலாம், இல்ல மூணில் ரெண்டு அதை விட பலம் இருக்கலாம், அல்லாஹ் நாடினா இரவோடு இரவா கலட்டிடுவான். பல்ல கலட்டுவது போல அல்லாஹ் உங்களை கலட்டிடுவான் அந்த சீட்ல இருந்து. இது அல்லாஹ் தான் ஆட்சி உருவாக்குறவன். இதை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம், இதை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்கான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். நல்லவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எல்லோருக்கும் படித்து தந்த ஒரு துவா தான். கண்ணியமானவர்களே, இன்று நாம் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் பலரும் பலரை பேசுவார்கள். ஆனால் முதலாவது துவா செய்யணும், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக வலா யர்ஹமுனா. இது புகாரி முஸ்லிம் ரெண்டிலும் வரக்கூடிய ஒரு துவா, ஒரு முக்கியமான ஒரு துவா. இதையாவது நாங்கள் இப்பொழுது பாடமாக்கணும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், உன்னை பயப்படாதவர்களையும் எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களையும் எங்களுக்கு நீ அதிகாரிகளாக நீ ஆக்கிவிடாது. எவ்வளவு அழகானதுவா, உன்னை பயப்படாதவர்களையும் எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களையும் எங்களுக்கு நீ அதிகாரிகள் ஆணி ஆக்கிவிடாதே. இது நபி அவர்கள் இந்த துவாவை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் துவா செய்ய வேண்டும், நல்லவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும், நல்லவர்கள் எமக்கு அதிகாரிகளாக வர வேண்டும், வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமான ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த துவாரா எங்கள்கிட்ட இருக்க வேண்டுமே அல்லாமல், இவர் வந்தால் மாஷா அல்லாஹ் எல்லாம் நடக்கும், அவர் வந்தா இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று ஒவ்வொருத்தரும் தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்வார்கள். அது அவர்களுடைய கலாச்சாரம், அது அவர்களுடைய பிரச்சாரம், அது அவர்களுடைய வளமை, அது அவர்களுடைய வளமை. ஆனா ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹு நம்பியவர்கள் நாங்கள் நினைக்க வேண்டும், இப்படி அல்லாஹ் எங்களுக்கு நல்லவர்களை தர வேண்டும் என்ற துவாதான் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற துவாதான் இருக்கும். முதலாவது இருக்க வேண்டும், அல்லாஹ் யார் நாடுகிறானோ அவன் வந்தே ஆகுவான், எங்களால் யாரையும் நிறுத்த முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது. அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், எங்களுக்கு ரிசல்ட் தான் புதுசு. இரண்டாவது, கண்ணியமானவர்கள் நல்லவர்கள் வர வேண்டும், நாங்க துவா செய்வோம், நாங்க துவா செய்வோம். சமூகத்துக்கு ஒரு நிலைமை வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் இன்பமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், இன்றைக்கு எல்லாரும் எல்லோருடைய கவனமும் இன்றைக்கு எங்க மீட்டு நிற்கிறது, எங்க பொக்கட் மீட்டு நிற்கு, எங்க பெரிய மீட்டு நிற்கிறது, இதுக்கு யார் யார் வருவாங்க, அவட பேச்ச நாங்கள் எல்லாரும் கேட்கணும், அவர் நல்லா ஏசுவார், நல்ல இன்பமா பேசுவார், நல்ல ஜோக்கா பேசுவார். கண்ணியமானவர்களே, அது ஒரு தலையங்கம், அரசியல் என்பது ஒரு தலையங்கம், அது பேச வரல. நாங்க இப்ப யோசிக்கணும் கண்ணியமானவர்களே, நாம் பல வகையில் குட்டிப்பட்டிருக்கிறோம், பல வகையில் நாங்க நொந்து போயிருக்கிறோம், வந்து போயிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், அழுத்தங்களுக்கு ஆளாக இருக்கிறோம், நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் இருக்கு, அடுத்த கட்டம் எங்க துவால தான் இருக்கு. சலாஹுத்தீனுல் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், சலாஹுத்தீனுல் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு படை தாத்தாரியங்கள் எடுத்து வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், இஷாவுக்கு பின்னால் சுஜூதில் விழுகிறார்கள், தஹஜ்ஜத் வரையில் சுஜூதிலிருந்து துவா செய்கிறார்கள், சுஜூதிலிருந்து துவா செய்கிறார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் பக்குவப்பட்டவர்கள் அல்ல, அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு தொழுகைக்கு பின்னால ஒவ்வொரு துவாவிலும் யாழ்லா நல்லவர்களை தந்தது யாழ்லா, எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நாட்டுக்கும் சாதகமான நல்லவர்களை யாழ்லா எங்களுக்கு அதிகாரிகளாக, எங்களை பொறுப்புதாரிகளா, எங்கள் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பாளர்களா ஆக்கி வைப்பாயாக. இந்த துவாவை நானும் நீங்களும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் அது போன்ற கண்ணியமானவர்களே, எமது அரசியல் தலைவர்களும் ஒரு சில பாடங்களை புரிய வேண்டும், ஒரு சில பாடங்களை புரிய வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய வேண்டும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய அரசியல்வாதி, அரசியல் என்பது இஸ்லாத்துக்கு எதிரானதல்ல, அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றுள்ள அரசியல் இஸ்லாத்துடைய மாற்றமானதா என்பதை யோசிக்கலாம், ஆனா அரசியலும் இஸ்லாத்தில் உண்டு, அரசியல் இஸ்லாத்தில் ஒரு பகுதி. உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், அபூபக்கர் ரதியல்லாஹு ஒரு அதிகாரியாக இருந்தார், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய அரசியல் செய்தவர்கள். ஆனா இவர்களுடைய அரசாங்கம் எப்படி நடந்தது, உமர் ரதியல்லாஹு அரசாங்கம் எப்படி நடந்தது? உமர் ரதியல்லாஹு அவர்கள் கண்ணியமானவர்களே, அரசாங்கத்தை நடத்தும் பொழுது எப்படி எல்லாம் நேர்மையாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், சுபஹானல்லாஹ், அவங்களுடைய ஆட்சியில அதுதான் உண்மையான யஹப்பாளர், அதுதான் உண்மையான நல்லாட்சி. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹுடைய காலத்துல அவர்கள் நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள், நாட்டுக்கு அமீருல் மூமினனாக இருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக ஒரு யூதன் ஒரு வழக்க கேஸ ஃபைல் பண்றார், அவருக்கு எதிராக யாரு வழக்கு போடுறாரு, ஒரு ஜூ, ஒரு யூதன் ஒரு வழக்கோட கேஸ் ஃபைல் பண்றாரு. என்ன கேஸ் ஃபைல் பண்றா, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள்ட்ட ஒரு கவசம் ஒன்று இருந்தது, அந்த கவசத்தை ஒரு யூதன் எடுத்துக்கொண்டான், ஒரு யூதன் எடுத்துக்கொண்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதன் கிட்ட, எப்படி பண்ணி இதை எடுக்கிறாய், என்னுடையது அல்லவா இது, என்னுடைய அல்லவா, நீ எப்படி எடுக்கிறாய், இத நீ எப்படி எடுப்பாய். இப்பொழுது அவன் சொல்லிட்டா, இல்ல இல்ல என் கையில தான் இருக்கு, இது என்னுடையது, இது என்னுடையது. அப்படி என்றா நாங்க என்ன செய்வோம், நாங்க இத நீதிமன்றத்துக்கு கொடுவோம், இது உசாவிக்கு போவோம் கேஸ், இது வழக்குக்கு, இது கேஸ் கோர்ட்ஸுக்கு போகணும். கோர்ட்ஸ்ல ஜட்ஜா உள்ளவர் யார், ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அவர்களால் நியமிக்கப்பட்ட அவர்களுடைய ஒரு பிரதிநிதிதான் அவர்கள் தங்க இருக்கிறார்கள், சுரேஷ் காலி சுரேஷ் அவர்கள். ஜட்ஜ் சுரேஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ரெண்டு பேரையும் விசாரிக்கிறார்கள், ரெண்டு பேரையும் விசாரிக்கிறார்கள். விசாரித்ததன் பின்னால் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அலி அவர்களே, இது உங்களுடைய என்ன ப்ரூஃப், என்ன சாக்கி இருக்குது? நரகில் என்னுடையது, என்கிட்ட நான் பாவித்தேன், அவரது இது ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா? இல்ல. அந்த யூதர்கிட்ட இவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய எண்ணத்துக்கு என்ன ப்ரூஃப்? என்னுடைய எண்ணத்துக்கு ப்ரூஃப் இது என் கையில இருக்கு, இது என்ன கையில இருக்குன்றது, இதுதான் எனக்குள்ள ப்ரூஃப், எனக்குள்ள உறுதி இதுதான். உடனடியாக அந்த காலி சுரேஜ் அவர்கள் தீர்ப்ப ஜட்மெண்ட கொடுக்கிறார்கள். அவங்களோட தீர்ப்பு எப்படி தெரியுமா இருந்தது? இன்னொரு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொடுத்தார்கள் ஒரு தீர்ப்பு. அலி ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க நாட்டு ஜனாதிபதி தான், ஆனா இதுல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இது அந்த யூதண்டதான், இது அந்த யூதண்டதான் தீர்ப்பை கொடுத்தார்கள். தீர்ப்பு கொடுத்ததுக்கு பின்னால அந்த யூதன் தீர்ப்பு எடுத்துக்கொண்டு அவன் சொன்னான், உண்மையில இஸ்லாம் எப்படி ஒரு யகப்பாளன், இதுதான் உண்மையான, இதுதான் உண்மையான நல்லாட்சி. அந்த காலி யோசிக்கல்ல, ஜனாதிபதிக்கு எதிராக எனக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா, உண்மையிலோ அதே தீர்ப்பு கொடுத்தார்கள். உடனே அவர் சொன்னார், உண்மையிலே என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல, இது அவருடையதான், நான் தான் களவாக எடுத்தேன், நான் இப்ப திருப்பி கொடுக்கிறேன் சொன்ன மட்டுமல்ல, உடனே இஸ்லாத்துக்கு வருகிறார். உடனடியாக இஸ்லாத்துக்கு வருகிறார். ஹஜரத் அமீருல் முஃமினீன் உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம், இதுதான் உண்மையான ஆட்சி. உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் அவங்களுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தை யார் எழுதுறா? ஒரு யூத பெண்மணி எழுதுகிறார். யூத பெண்மணி ஒரு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தில் அவர் எழுதுற என்ன தெரியுமா? உங்களோட முஸ்லீம்கள் என்னுடைய காணிய பள்ளியை பெரிசாக்கணும் என்றதுக்காக பலாத்காரமாக பலவந்தமாக அவர்கள் அந்த பள்ளியை விசாலப்படுத்துறதுக்காக விஸ்தீரப்படுத்துறதுக்காக பகிரங்கமாக எடுத்துக்கொண்டார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்கள் அந்த நாட்டு கவர்னருக்கு, இப்படி ஒரு சம்பவம் எனக்கு வந்திருக்குது, இது உண்மையான கீழே விசாரிங்க, உண்மையிலே அவருடைய காணி என்றிருந்தா நீங்க என்ன செய்யுங்க, பள்ளியை உடைத்து அந்த காணிய நீங்க அந்த பெண்ணுக்கே திருப்பி கொடுத்துருவோம். இந்த தீர்ப்பு பார்த்து போட்டு அந்த பெண்மணி உடனடியாக அங்கே இஸ்லாத்துக்கு வருகிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் உலகத்துக்கு தேவை, உலகத்துக்கு தேவை. அரசியல் என்பது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது ஒன்று அல்ல, அது இஸ்லாத்தில் உள்ளது, அது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனா இஸ்லாம் சொல்லும் அரசியல் அங்கே இருக்கணும், இஸ்லாம் சொல்லும் அரசியல் அங்கே இருக்கணும். மக்களுடைய தேவை, மக்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு போராடக்கூடியவர்களாகத்தான் எமது வேட்பாளர்கள் அமையணும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. என்ன கடிதம் என்றால், இஸ்பெயின் நாட்டுக்கு ஒருவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இஸ்பெயின் நாட்டுக்கு ஒருத்தர் பயணம் போனார். அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை எழுதுகிறார். இஸ்பெயினுக்கு ஒருத்தர் போனா அவர் எழுதுகிறார் ஒரு கடிதம், நான் இஸ்பெயின்ல சும்மா சுத்தி வந்தேன், ஒருவர் ஜெயில இருக்கிறார், அவருடைய கையில் ஒரு குரானும் இருக்கின்றது, ஒரு குரானும் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார், நான் அவருக்கு சலாம் சொன்னேன், அவர் பதில் சொல்லல, இரண்டாவது சலாம் சொன்னேன் பதில் சொல்லல, மூணாவது சலாம் சொன்னேன் அவர் பதில் சொன்னார். அப்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்க சலாத்துக்கே பதில் சொல்லல? அப்பொழுது அந்த அவருடைய கண் ரெண்டு பார்வையும் கண் பார்வை இழந்தவராக இருந்தார். அவர் சொன்னார், நான் இந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் என்றதுக்காக வேண்டி நான் பல சோதனைக்கு ஆளானேன், நான் பயந்தேன் நீ ஒரு உளவாளியாக இருக்கலாம், நீ ஒரு உளவாளியாக இருக்கலாம் என்று பயந்து உனக்கு சலாத்துக்கு பதில் சொல்லல, நான் இஸ்லாத்தை சுமந்த ஒரே காரணத்துக்காக இங்குள்ள இனவாதிகள் என்ன செய்தார்கள், ஒரு இரும்ப சூடாக்கி என்னுடைய ரெண்டு கண்ணையும் குருடாக்கி விட்டார்கள், ரெண்டு கண்ணையும் குண்டாக்கி விட்டார்கள். இந்த சம்பவத்தை அவர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எழுதுகிறார்கள். உடனே அந்த ஆட்சியாளர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கடிதத்தை பார்த்து போட்டு அவர் பதில் கடிதம் எழுதினார். இஸ்பெயின் நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். சொன்னார், எங்கட கலிமா சொன்ன ஒருவருக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குது, நடக்கும் பொழுது நான் இந்த ஆட்சி பீடத்தில் இருப்பது பொருத்தமில்லை, நீ ஒன்றில் அவரை விடுதலை செய்ய வேண்டும், இல்லை என்றிருந்தால் என்னுடைய ஒரு படையை நான் அனுப்புவேன், ஒரு முஸ்லீமை பாதுகாக்கிறதுக்காக, ஒரு முஸ்லீமை பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய ஒரு படை தயாராகும், அந்த படையின் ஆரம்பம் இஸ்பெயினாக இருந்தால் அதனுடைய முடிவு மதீனாவாகத்தான் இருக்கும் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் சமூகப்பட்டுள்ளவர்கள், நாட்டுப்பட்டுள்ளவர்கள், நலன் கருவி விரும்பிகள். இவர்கள் தான் அரசியல்வாதிகளா எமது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்லவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அத்தோடு கண்ணியமானவர்களே, நமது நாட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் முன்னே ஆட்சியாளர்கள் இஸ்லாத்துக்காக போராடியவர்கள் பலரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எதையுமே சம்பாதிக்கவில்லை. உண்மையில் இஸ்லாத்துக்காக போராடியவர்கள் எவ்வளவு நனவுகளை செய்துவிட்டு மௌத்தாக இருக்கிறார்கள். வக்புடைய சட்டமா அதை அமைத்தார்கள், அனந்தலுத்தின் சட்டமா அதை அமைத்தார்கள், நிக்காஹுடைய திருமணத்துடைய சட்டத்தை, தனியார் சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இன்று உலக முஸ்லீம்கள் பல இடங்களிலும் சிறுபான்மையாயிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள். ஒரு சட்டத்தை இல்லாமலாக்கணும் என்றதுக்கா எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்கு, எவ்வளவு பெரிய இருக்கிறத பாதுகாக்கிறது எங்கள் அரசியல்வாதிகளுக்கு கஷ்டமா இருக்கு. புதுசா ஒன்றும் எங்களுக்கு எடுத்து தர தேவையில்லை. எங்களுக்கு புதுசா ஒன்றே நீங்க உரிமைகளை தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கிறத பாதுகாத்தால் போதுமானது. இருக்கிறத பாதுகாக்கிறவர்கள் தான் ஆட்சி படத்துக்கு வரணும். கண்ணியமானவர்களே, இன்று நாட்டில் உள்ள சில எங்களை உரிமைகள் பறிக்கிறதுக்கு எங்கள் உரிமைகள் அந்த காலத்துள்ளவர்கள் எப்படி போராடி எடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் உலமாக்கலும் இல்லாத காலம், உலமாக்கல் இருந்திருப்பார்கள் விரல் விட்டு என்ன கூறியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் எங்களுக்காக வேண்டி போராடி பல சலுகைகள் எடுத்து தந்திருக்கிறார்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் இன்று எமது அரசியல்வாதிகள் அமைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்லவர்களை கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் இஸ்லாமிய விழும்பியங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியவர்களை, தொழுகையாளிகளை, நல்லவர்களை, தக்வா உள்ளவர்களை நாம் இந்த இடத்தில் அதிகாரத்துக்கு அனுப்புவது எங்களுடைய பாரிய ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான், இந்த நாட்டில் நாங்கள் ஒரு சிறுபான்மையாக வாழ்கிறோம், ஒரு சிறிய கூட்டமாக வாழ்கிறோம், ஒரு சாதாரண சமூகமாகத்தான் வாழ்கிறோம். 110 தான் நாங்கள் இருக்கிறோம். இதையும் கருத்தில் கொண்டுதான் நாம் எமது நகர்வை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கள் நாட்டில் கண்ணியமானவர்களே, தேர்தலுக்கான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, தேர்தலுக்கான ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த கலாச்சாரம் முஸ்லீம்களாகிய நாம் இதை முழுமையாக எடுக்க வேண்டும் என தேவையில்லை. எல்லோரையும் போல நாங்களும் இருந்து விட்டால் இஸ்லாத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போய்விடும். ஆட்களை காட்டி கொடுக்கிறதும் அரசியல் வேறுபாட்டினால் நாங்கள் பிளவுபடுவதும் எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்று கண்ணியமானவர்களே, யாருக்கும் வாக்களிக்கலாம், அது உங்களோட உரிமை, உங்களோட உரிமை, அவரவர்களுடைய உரிமை. அது நாங்க இந்த மிம்பரை அதுக்கு பாவிக்க மாட்டோம், அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க நாங்க சொல்ல மாட்டோம். அதை நீங்க ரெண்டு ரக்காத்து இஸ்திகார சொல்லுங்க, அல்லாட்ட கேளுங்க, யா அல்லா, இருக்கிற யாரு நல்லவரோ அவரை இந்த உள்ளத்துல அவரை பத்தி ஒரு நல்லெண்ணத்தை உண்டா. இது அல்லாட்ட கேட்டு நாங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, கேட்டு செய்ய வேண்டியது. பரம்பரையா நாங்க இந்த கட்சி, பரம்பரையாக அந்த கட்சி என்றத்தை விட அல்லாட்ட நன்றக்கா தொழுதுட்டு இஸ்திகாரா செஞ்சுட்டு துவா செய்து விட்டு ஏதோ எங்கட உரிமை, எங்கட வாக்குரிமைங்கிறது எங்கட இருப்ப உறுதிப்படுத்தக்கூடியது, எங்கட இருப்ப இந்த நாட்டில் நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் வாக்குரிமை. அதனால கண்ணியமானவர்கள் இதையும் மிஸ் பண்ணக்கூடாது, இதையும் தவறவிடக்கூடாது. நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்றோம், இந்த நாட்டு மக்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய மிகப்பிரதானமான ஆயுதங்கள் இதுவும் ஒன்றுதான். எனவே முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்வோம், அதை நாங்கள் பாவிக்க வேண்டும். அதில் யாரும் தவற வேண்டிய அவசியம் கிடையாது. இது இஸ்லாத்துடைய ஆட்சி அல்ல, இஸ்லாமிய ஆட்சி அல்ல, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று நாங்கள் இருந்தோம் என்றா மியான்மாருக்கு நடந்ததா எங்களுக்கு நடக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால மௌலானா அபுல் ஹசன் நதிவி ரஹிமஹுல்லா உலக மருந்து அவரின் அறிஞர், அவர்கள் மியான்மாருக்கு பிரயாணம் மேற்கொண்ட நேரத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால அந்த நாட்டு மக்கள் அழைத்து சொன்னார்களாம், நீங்க முஸ்லீம்கள் ஒதுங்கி இருக்க வேண்டாம், நீங்க அரசியல் கலந்து கொங்க, உங்களோட வாக்குரிமையை நீங்க கட்டாயம் பயன்படுத்துங்க, உங்களோட வாக்குரிமைக்காக வேண்டி போராடுங்க, இதை நீங்க எடுங்க, இல்லை என்றிருந்த ஒரு காலம் வரும், உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் போகும். அதுதான் இன்று அங்கு நடந்தது. முஸ்லீம்களை பத்தி பேசுறதுக்கு அந்த உரிய இடத்தில் ஆள் இருக்கல்ல, கண்ணியமானவர்கள், அதனாலதான் விளைவு ஏற்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் தக்வாவை கடைபிடிக்கிறதோட இருக்கிற முறைகளையும் படிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கட சமூகத்தில் இந்த வரக்கூடிய முஸ்லீம் அரசியல்வாதிகள் கண்டிப்பா இந்த விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். எல்லா முஸ்லீம்களுடைய வாக்கையும் பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும். அந்த வாக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதோட எங்கட முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை, முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை இருக்க வேண்டிய எல்லா இடத்திலும் இருக்கணும். காரியாலயத்திலும் இருக்கணும், ஏஜி ஆபீஸிலும் இருக்கணும், ஹாஸ்பிட்டலும் இருக்கணும், ஏர்போர்ட்டிலும் எங்கடவர்கள் இருக்கணும். கண்ணியமானவர்கள், ஜெயில மட்டுமல்ல, இந்த ஜெயில இருக்கக்கூடிய நாங்க முஸ்லீம்கள் எவ்வளவு இருக்கிறோம், 10% 10% முஸ்லீம்கள். ஆனா ஜெயில இருக்கிறவருடைய எண்ணிக்கை பார்த்தா 22% முஸ்லீம்கள், 22% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட பிரதிநிதித்துவம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். யூனிவர்சிட்டியிலும் இருக்க வேண்டும், பாடசாலையும் இருக்க வேண்டும், எல்லா மட்டத்திலும் எங்கட முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் இன்றைக்கு எங்கட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்லெண்ணமும் உருவாகும். நாங்கள் அந்த மக்களோட கலந்திருக்கும் பொழுது, அந்த மக்களோட மக்களாக இருக்கும் பொழுது எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்லக்கூடிய, எடுத்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதை நாங்கள் பல இடத்தில் பார்க்கிறோம். சில கட்டங்களில் இன நிலைமைகள் முறுகல் ஏற்படும் பொழுது சில நல்ல அந்நிய மக்கள், முஸ்லீம் அல்லாதவர்களே, அந்த காரியாலயத்தில் வேலை செய்யக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், எந்த உதவி நான் உங்களுக்கு செய்யணும், எங்களால் உங்களை எங்கட ஆட்கள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை சொல்லுங்க. எனவே ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குறது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, வரக்கூடிய இந்த தேர்தல் காலத்தை இதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், இதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது உங்கள்ட்ட எல்லோரும் வருவார்கள், வந்தா சொல்லுங்க கண்ணியமானவர்களே, எங்கட முஸ்லீம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஆயிரம் இருக்கின்றன, ஆயிரம் இருக்கின்றன. எங்கட முஸ்லீம்கள் யாரும் ஜிஎஸ் இல்லை, கிராம சேவன் இதை உருவாக்கும். எங்கட பாடசாலை, முஸ்லீம் பாடசாலை, கண்ணியமானவர்களே, முஸ்லீம் பாடசாலைகளுடைய நிலைமைகள் என்ன? நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், எங்கட பாடசாலை யாரும் யோசிக்கிறோம், எல்லோரும் ஒன்றை யோசிக்கிறார்கள். எனவே முஸ்லீம் பாடசாலைகளை தரப்படுத்துங்க, அவர்கள் தான் எடுக்க வேண்டிய வேலைகளை புளிஞ்செடுக்கணும். சமூகத்துக்கு, நாட்டு நலனுக்கு, நாட்டுடைய நல்ல கயிறுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, அத்தோடு நாம் இந்த நாட்டுக்கும் விசுவாசமாகத்தான் நாங்கள் இருக்கோம், இந்த நாட்டுக்கும் நாம் விசுவாசமாகத்திருக்கோம். நாங்கள் ஒரு காலம் நாட்டுக்கு துரோகிகள் அல்ல, இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நாட்டை பிரிக்கணும்னு போராடக்கூடியவர்களும் அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் நீங்கள் இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரக்கூடிய தேர்தலை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம். இஸ்லாத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் எங்கள் இருப்புக்கும் நாம் இதை பாதுகாக்கும் ஒரு ஆயுதமாக இந்த தேர்தலை, வரக்கூடிய தேர்தலை நாம் அதை இனங்கண்டு அதை முறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அத்தோடு கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டிய, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் யாரும் எங்கட ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யணும்ன்றதுக்கா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாருக்கும் நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. எந்த மீட்டிலும் வைக்கலாம், எந்த பிரச்சாரமும் செய்யலாம், அடுத்தவர்களுக்கு அது இடைஞ்சலாக மாறக்கூடாது, அடுத்தவர்களுக்கு அது தொந்தரவாக மாறக்கூடாது, அது வதுவாக மாறக்கூடாது. ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அது என்னமோ மக்காவுடைய வெற்றியை போல கொண்டாடுவது அல்ல, மக்காவுடைய வெற்றியை போல அதை கொண்டாடுறதுக்கு முறை இருக்கின்றது. தொழுது துவா செய்வோம், என்ன தெரிவு செய்திருக்கிறான், எங்கட நாங்க வாக்களித்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கொண்டு என்னென்ன வேலை நீ அல்ல, அவரை மசீதோட தொடர்பாக்கணும், நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பொன்றிருக்கிறது, அவரை கண்ணியப்படுத்தி அவர்கிட்ட எடுக்க வேண்டிய வேலைகளை வாங்க வேண்டிய தேவை, அவருக்கும் ஒரு இர்ஷாதா, ஒரு வழிகாட்டலை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அப்படி இல்ல, அந்நிய மக்கள் தெரிவு செய்யப்பட்டார்களா, அவர்களை நாங்கள் அணைச்சிக் கொள்வோம், அவர்களை நினைச்சுக் கொள்வோம், அவர்களை நாங்கள் பகைவர்களை ஆக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பணிவாக ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக சொல்கிறோம். வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு முன்னால் எல்லோரும் தொழுது துவா செய்வோம், நல்ல நிலைமைகள் எல்லாம் உருவாக்கணும். இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கும் நல்ல விசுவாசமானவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் துவா செய்வோம். எங்களோட துவாவில் தான் அல்ஹம்துலில்லா, நல்ல நிலைமைகள் நிச்சயமாக உருவாகும் என்பதை நாம் தெளிவுபடுத்துவதோடு கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய பண்பாடுகளை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் அமைத்துக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் ஒரு நல்ல சூழல் உருவாகுத்து வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நல்லவர்களை நீ எங்களுக்கு தெரிவு செஞ்சல்வாயாக. யா அல்லாஹ், நல்லவர்களை தெரிவு செஞ்சல்வாயாக. எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களையும் உன்னை பயப்படக்கூடியவர்களையும், யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு பிரயோஜனமானவர்களையும், யா அல்லாஹ், நல்ல ஆட்சியை நீ உருவாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் முஸ்லீம் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.